بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون صدق الله العظيم புகழுடையவன் ஏகன் இணை துணையற்றவன் அல்லாவை போற்றி புகழ்கிறான். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈரலுகிலும் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்ந்தரமான சுவனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எமது ஊரிலும் நீ ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் எடுத்து நடந்து விளக்கியவற்றிலிருந்து தவிர்ந்து நடந்து அவனுடைய பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி செய்யுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றோம். மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒன்று, அவன் தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும், சுவனவாதியாக ஆக்கிக் கொள்ளவும் முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும், அவனுடைய கோபத்துக்கு ஆளாகவும் முடியும், தன்னுடைய மனோ இச்சையை மார்க்கமாக கொண்டு துனியாவுல சிறப்புற்று வாழவும் முடியும், அல்லது அவன் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுக்கு மாறு செய்து மனோ இச்சையை மார்க்கமாக கொண்டதன் காரணமாக துனியாவுல ஒரு பொக்கிஷம் பெற்றவர், துனியாவுல சீதவித்தனம் பெற்றவர், பாக்கியவான் என்று அவருக்கு புகழாரம் கூறவும் முடியும். இது எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு அவன் விரும்பியோ விரும்பாமலே வந்து அடையும். அந்த எதிர்பார்ப்பு வந்து அடையும் பொழுது நானும் நீங்களும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தோல்வியானவர்கள் தான். இதனை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, ஹல் யன்தலிரூன அஹதுக்கும் இல்லா கினன் முத்தியா. இந்த ஹதீஸில் ஏழு விடயங்களை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி ஒவ்வொரு மனிதனும் தான் எதனை எதிர்பார்க்கிறீர்கள் என்ற ஒரு பெரிய வினாவை கேள்வியை விடுக்கிறாங்க. அந்த கேள்வியின் பொழுது நானும் நீங்களும் ஏதாவது ஒன்றில் மாட்டிக்கொள்ளத்தான் போகின்றோம், ஏதாவது ஒன்றில நானும் நீங்களும் கை சேதம் அடையத்தான் போகின்றோம். அந்த எதிர்பார்ப்பு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக இருப்போம், மார்க்கத்தை விட்டும் தூரமாக இருப்போம், இறுதியில அல்லாஹ்விடத்தில் எந்த நலமும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒதுங்கும் இடமும் கூட பயங்கரமானதாக அமையும். இன்று நீங்கள் ரப்புக்கு மாறு செய்கின்றீர்கள், இன்று மனோச்சைக்கு முதல் உரிமை கொடுக்கிறீர்கள், இன்று அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுடைய கட்டளையை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள், உங்களுடைய மேலெண்ணங்கள் சிதறடிக்கப்பட்டு பல விடயங்களில் அலைமோதி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க இதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து 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 மனோ இச்சையை பின்பற்றி பின்பற்றி மேலெண்ணங்களை வளர்த்து வளர்த்து எதனை எதிர்பார்க்கிறீர்கள்? முதலாவது ஹஜரத் ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், கினன் முத்தியா, எல்லை மீறிய செல்வத்தை, வரம்பு மீறிய பணத்தை, வரம்பு மீறிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய வசதி வாய்ப்பை எதிர்பார்க்கிறீர்கள்? இன்று அல்லாஹ்வுடைய எத்தனை கட்டளைக்கு மாற்றம் செய்தோமோ அது நம்முடைய பார்வையாக இருக்கட்டும், அது குடும்பத்தை வழிநடத்துவதாக இருக்கட்டும், வியாபாரத்துக்கு வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பும் சந்தர்ப்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கூட இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றப்படவில்லை என்றால், குடும்பத்தினுடைய வாழ்க்கை காலையில் எழும்பும் பொழுது அல்லாஹ்வோடு சங்கமிக்கவில்லை, மனைவியுடைய தொடர்பு காலையிலிருந்து இதுவரைக்கும் ரப்புடைய பிரஸ்தாபம் இல்லாமல் நடந்திருந்தால், குழந்தைகளுடைய தொடர்பு அது வெறுமனே சிதறடிக்கப்பட்டு இருந்தால், காலையில் அவன் வீட்டில இருந்து எழுந்து
வெளிக்கிளம்பி வரும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற சிந்தனையை வளர்த்து கொண்டு அவன் எதில் ஈடுபடுகின்றானோ அதில் அல்லாஹ்வுடைய திக்ரு இல்லை என்றால் நீ சம்பாதிக்கிறதின் மூலமாக இதனை எதிர்பார்க்கிறாய். ரசூலுல்லா கேட்கின்றார்கள், கினன் முத்தகியா, வெறுமனே அடந்தேறக்கூடிய செல்வத்தை எதிர்பார்க்கிறாய். அடந்தேறக்கூடிய செல்வத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நடந்த கதி என்ன? கருண் பெரிய செல்வந்தன் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இறுதியில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய குர்ஆன் சான்று பகர்கிறது, இவனுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம். அவனுடைய பொருள்களை சுமப்பதற்கு பலசாலிகள் தேவைப்பட்டது. பொருட்களுடைய பொக்கிஷங்களை பூட்டி வைத்திருக்கும் சாவிகளை சுமப்பதற்கு பல ஒட்டகங்கள் பலசாலிகள் தேவைப்பட்டார்கள். என்றாலும் அது ஹினன் முதகியாவாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செல்வமாக அது இருக்கவில்லை. அது எல்லை மீறிய செல்வமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, ஏழைகளின் பொருள் இதிலே கலக்கப்பட்டிருக்கிறது, கொடுத்துவிடு, இது அனைத்தும் என்னுடைய அறிவு திறமையால் சம்பாதித்தவை, தரமாட்டேன் என்றான். இறுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லை மீறியதற்கு பதில் கொடுத்தான். அது அவனை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. இந்த செல்வத்தையா எதிர்பார்க்கிறீர்கள்? ரப்புடைய கட்டளைக்கு மாற்றம் செய்து செய்து நீங்கள் எதிர்பார்த்ததினுடைய விளைவு என்ன என்கிறதனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக்கக்கூடிய ஹதீஸ்களிலே எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஹஜரத் உமைர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹிம்ஸுக்கு கவர்னராக அனுப்பப்படுகின்றார்கள். போகும் பொழுது நீ அங்கு சென்று நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் எனக்கு கடிதத்தின் மூலம் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் கைலாகு செய்துவிட்டு பைஅத்தும் செய்துவிட்டு செல்கின்றார்கள். பல வருடங்கள் கழிந்து ஓடுகின்றது. ஹஜரத் உமைர் பின் சாத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இருந்து அமீருல் முஃமினீன் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எந்த செய்தியும் வந்து சேரல. இறுதியில இந்த மனிதன் வாக்குக்கு மாறு செய்து விட்டார். கடிதம் அனுப்பப்படுகின்றது. ஹிம்ஸுக்கு குதிரை வேகமாக பறக்கிறது. இந்த கடிதம் கண்ட உடனே அனைத்து பொருட்களுடனும் நீர் என்னை வந்து சந்திக்க வேண்டும். கடிதம் பார்க்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த விதமான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கவில்லை, மாறாக அல்லாஹ்வுக்கென்றே தன்னை ஆக்கிக் கொண்டார்கள். ஹிம்ஸ்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் இவர்களுக்கு சேர்ந்ததோ அவைகள் அனைத்தும் உரிய இடங்களுக்கு பங்கு வைத்து கொடுப்பது அவருடைய வளமையாக இருந்தது. ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, இளந்தோருக்கு அவர்கள் அதனை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இறுதியில் இந்த கடிதம் கிடைத்தவுடன் அனைத்து பொருட்களுடனும் வர சொல்லி இருக்கின்றார்கள். தன்னுடைய ஒரு சின்ன பையை தயார் செய்தார்கள். அதிலே இரண்டு காய்ந்த ரொட்டி துண்டுகளை பிரயாணத்தின் பொழுது பசி வந்தால் சாப்பிடுவதற்கு எடுத்துக்கொண்டார்கள். கொஞ்சம் நீருடன் அவர்களுடைய ஒரு பலகினால் சமைக்கப்பட்ட கோப்பை தேவைப்பட்டால் உள்ளு செய்வதற்கும் ஆடையை துவைத்துக் கொள்வதற்கும் அதில் நீர் அணுகுவதற்கும் தயாராக இப்பொழுது நடைபயணமாக ஹிம்ஸ்ல இருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். தலைப்பரட்டை கோலமாக ஆடைகள் எல்லாம் புழுதி படிந்து ஹஜ்ரத் அமீருல் முஃமினீனே மதீனாவுல சந்திக்கிற நேரம் ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் கேட்டது, நீ அனைத்து செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாயா? நாம் அத்துன்யா பிஹதாஃபிரஹா, துன்யாவை அதனுடைய அலங்காரங்களுடன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன், கொண்டு வா. அவர்கள் வைத்தது இந்த சொன்ன சாமான்களை தான். பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், நீ இதை தவிர வேறு எதையும் எடுத்து வரவில்லையா? இல்லை என்றார்கள். சில வினாடிகள் பல வார்த்தைகள் இருவரும் பரிமாறிக்கொண்டார்கள். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து விடை பெற்று ஹஜ்ரத் உமர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளிக்கிளம்பி செல்கின்றார்கள். மதீனாவுக்கு வெளியிலே தான் அவர்களுடைய வீடு இருக்கின்றது. போனதன் பின்னால் இந்த ஹாதர் ரஜுல யஹ்தவுனி, இந்த மனிதன் எனக்கு ஏதோ மோசடி செய்கிறான் போல இருக்கிறது, ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான் போல இருக்கிறது. இந்த இரண்டு மூன்று வருடங்கள் ஹிம்ஸ்ல இருந்து எந்த பொருளையும் இவர் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அங்கே சேகரித்த பொருள்களுக்கு என்ன நடந்தது? ஒரு சஹாபியை தயார் செய்து அனுப்பினார்கள். இவருடைய வீட்டுக்கு செல்லும், இவர் வசதி வாய்ப்போட வாழ்ந்தால் உடனே என்னிடத்துல திரும்பி வர வேண்டும், இவரிடத்துல மூன்று நாள் தங்குவது நிபந்தனை, அவர் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தான் கழிக்கிறார் என்றிருந்தால் இதோ இந்த பையில் 1000 தீனார் பொற்காசுகள் இருக்கின்றது, அதனை அவரிடத்திலே கொடுத்து விட்டு வரவும் சென்றார்கள். போகும் பொழுது ஹசரத் உமைர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மேல் உடம்பை திறந்தவாறு சுவருக்கு சாய்ந்து அமர்ந்திருக்கிறார். வறுமை பிணி வாட்டி கொண்டிருக்கின்றது. அங்கே நிலைமைகளை கவனித்தார். ஒரு நாள் கழிந்தது. ஏதோ வெறுமனே தொழி கோதுமையினுடைய ரொட்டி துண்டுகள் பரிமாறப்பட்டது. இரண்டாவது நாள் கழிகிறது, சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது. சொல்கிறார், சகோதரரே, நீங்க வந்தீங்க விருந்தாளியாக, உங்களுக்கு கொடுப்பதுக்கு என்னிடத்தில் எதுவும் கிடையாது. நானும் பசியில, நீங்களும் பசியில, நீங்க வெளிக்கிளம்பி எங்கேயாவது சென்று விடலாம். மூன்றாவது நாளும் பசியை தாங்கிக் கொண்டு அந்த சஹாபி அங்கே தங்கிறார். என்றாலும் வீட்டுக்குள்ளேயோ வீட்டினுடைய சுற்று வட்டாரத்திலேயோ எதுவுமே காண கிடைக்காததை கண்டு அவர்கள் அந்த பணப்பையை கொடுக்கின்றார்கள். அமீருல் முஃமினீன் இதனை உங்களுக்கு கொடுக்க சொன்னார். எனக்கும் இந்த பணத்துக்கும் என்ன தொடர்பு? அங்கே மனைவி சொல்கின்றார், அறையில் இருந்து ஏன் அதனை மறுக்கின்றீர்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள், பங்கு வைக்கலாமே, தேவையுடையவர்களுக்கு கொடுத்து விடலாமே, உங்களுக்கு என்று அமீர் முமினிடத்திலிருந்து கிடைத்தது தானே. தன்னுடைய முந்தானியின் ஒரு பகுதியை அவள் கிழித்து கொடுக்கின்றார். பையை கூட எடுக்கவில்லை பொட்டாசியல், அதனை கொட்டினார். சென்று அனாதைகள், ஏழைகள், விதவைகள் அனைவருக்கும் பங்கு வைத்து விட்டு வந்துவிட்டார். சஹாபி கூறுகின்றார், நான் எதிர்பார்த்தேன் எனக்கும் ஏதேனும் பொற்காசுகள் கிடைக்கும் என்று, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நான் விழுக்கிளம்பி வந்துவிட்டேன். ஹசரத் அமீருல் முஃமினீனிடத்தில் நடந்த சங்கதியை சொன்னேன். மீண்டும் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். உமேர் இந்த கடிதம் கண்டதும், கடிதத்துடனே நீ திரும்ப வேண்டும், சற்றும் தாமதிக்க கூடாது. வந்தார்கள். அங்கே அமீருல் முஃமினீனுக்கு சலாம் சொன்னார்கள். பதிலுக்கு முன்னாலேயே அவர்கள் கேட்டது நீ அந்த 1000 தீனாருக்கு என்ன செய்து விட்டாய்? அதனை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாவை முன்வைத்து கேட்கின்றேன், என்ன செய்தீர்? சொன்னார்கள், அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு முன்கூட்டியே அல்லாவுக்காக அனுப்பிவிட்டேன். சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், நீ இந்த அளவுக்கு கஷ்டமான நிலைமையில வாழ்கிறாயா? அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பல புதிய ஜோடி ஆடைகளை கொடுத்தார்கள். பின்பு சில உலர்ந்த உணவு சாமான்களை கொடுத்தார்கள். ஹசரத் உமேர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு தேவல்ல, எனக்கு ஏதோ என்னுடைய முதுகெலும்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சா மா இருந்தால் போதும் என்று ஒரு சா மா 2.5 கிலோகிராம் மாவை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த ஆடைகளையும் கூட விதவை பெண்கள் ஆடை இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். சகோதரர்களே, ஹசரத் உமேர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கின்றது. சற்று நாளைக்கு பின்னால அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விட்டார்கள். ஜன்னத்துல் பக்கியில அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏனைய சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு கபரறையை நோக்கி சென்றார்கள். போகும் பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் எதனை விரும்புகின்றீர்கள், எப்படி ஆக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன அமல் செய்ய வேண்டும் என்ற ஆவல். ஒருத்தர் சொன்னார், எனக்கு நல்ல உடம்புல பலம் இருக்க வேண்டும், வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு நான் நீர் வைத்து கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆசைகள் இவைகள் தான் அல்லாவை இடம் அல்லாவிடம் சேர்க்கக்கூடியது. இதற்கு இனன் முத்துகியா வரம்பு மீறிய செல்வம் என்று சொல்லப்படுவது கிடையாது. இன்னும் ஒரு சஹாபி சொல்கின்றார், எனக்கு விசாலமான பணம் இருக்க வேண்டும், நான் அதனை அல்லாஹ்வுடைய பாதையில தேவையுடையவர்களுக்கு எல்லாம் பங்கு வைக்க வேண்டும். பலரும் பல பதில்களை சொல்ல ஹஜ்ரத் உமர் அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஏன் ஆசை என்ன தெரியுமா? எனக்கு இந்த உமேர் பின் சாத் போல ஒருவர் இருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய பொது நிதியை பொறுப்பு கொடுக்க. கனிவான சகோதரர்களே, எந்த நிலைமையில வாழ்ந்தார்? அவருக்கு கிடைத்த செல்வத்தை வைத்து வரம்பு மீறல்ல, எல்ல மீறல்ல. இந்த ஹதீஸை கூட பூர்த்தியாக்குவதற்கு எனக்கு டைம் போதுமோ தெரியாது. கனிவான சகோதரர்களே, 7 விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்கின்றேன். இரண்டாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படி ரப்புக்கு மாறுபாடு செய்து ஏதோ மனம் போன போக்குல வாழ்ந்து, இரண்டாவது நீங்கள் எதிர்பார்க்கிறது அவ் ஃபக்ரன் மூசியா, மறதியில் ஆழ்த்தக்கூடிய ஃபக்ர் வறுமையா. கனிவான சகோதரர்களே, இறுதியில என்ன கண்டிருக்கின்றோம்? எது எங்களிடத்தில் இருக்கிறது, எதெல்லாம் உட்படுத்தி அனுப்பினோமோ அது மட்டும் தான் பாக்கியா இருக்கும். மா இந்தக்கும் யன்ஃபத் வமா இந்தல்லாஹி பாக், உங்களிடத்தில் எது எல்லாம் இருக்கின்றதோ வெகு சீக்கிரம் அழிந்து போயிடும். அல்லாவிடத்தில் எது இருக்கிறதோ அது தான் சரிப்பட்டு இருக்கும். உங்களிடத்தில் இருக்கக்கூடியதும் அது ரப்புக்கென்று ஆகிவிட்டால் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடியது, நீங்கள் சேமித்து வைத்தது உங்களுக்கு அபரிமிதமாக அளவின்றி உங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் சந்ததிகளுக்கும் கிடைக்கும் என்பது தான் குர்ஆனுடைய நியதி. நீங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ரப்புடைய கட்டளைகள் எல்லாம் முறியடித்துவிட்டு சிந்தனை இல்லாமல் திக்ர் இல்லாமல் குர்ஆனுடைய சில ஆயத்துகள் கூட திலாவத் செய்யாம எதனைத்தான் எதிர்பார்த்தீங்க? இறுதியில துனியாவில் எதனைத்தான் கண்டீங்க? ஔ ஃபக்ரன் முன்சியா, மறதியில் ஆழ்த்தக்கூடிய வறுமையா? சில சந்தர்ப்பங்களில் மார்க்கத்தோட இருந்தாலும் கூட வறுமை மறதியில் ஆழ்த்தும், வறுமை குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒரு பேருதலான குடும்பம் தான் வாழ்ந்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல ஒரு ஆதாரபூர்வமான சம்பவத்தை எழுதுகின்றார்கள். அந்த குடும்பத்தில் தந்தை, சில குமரி பெண்கள், சில சிறிய குழந்தைகள், பிள்ளைகள் வறுமை பீடிக்கப்பட்டு விட்டது. அலறுகிறார்கள், ரப்பிடத்தில் கையேந்துகின்றார்கள். என்றாலும் நல்லோர்களை சோதிப்பது, அவர்களுடைய ஈமானை பரிசீலனை செய்து உரசி பார்த்து அவர்களுக்கு பொறுமையின் பொழுது அந்தஸ்தை வழங்குவது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. இந்த சுன்னத்தில் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எதுவுமே கிடைக்கவில்லை என்றாலும் தம்பி தங்கை அழுவதை தாங்க முடியவில்லை. மூத்த குமரி பெண், இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுமே, யாரிடத்துல கேட்பது? கேட்டாலும் கிடைக்குமா? சகோதரர்களை, அந்த அளவுக்கு பயங்கரமான வறுமை செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. என்னுடைய உடம்பை கொடுத்தாவது இந்த பிள்ளைகளுக்கு ஏதேனும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கலாம் என்று வெளிக்கிளம்பி போகின்றார்கள். மாலை நேரம் வீதியிலே அவள் செல்கின்றாள். அங்கே ஆண்கள் நிரம்பி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்களுக்கு மத்தியிலையும் போறாள். அழகு சௌந்தர்யம் நிறைந்தவள், பார்த்தால் கண்ணடிக்காத அளவுக்கு அழகை சொல்வதாக இருந்தால் இந்த வார்த்தையில தான் சொல்ல வேண்டும், அப்படித்தான் எழுதுகின்றார்கள். அந்த அளவுக்கு அழகு சௌந்தர்யம் நிறைந்த அந்த நங்கை போகின்றாள். ஆனால் எந்த ஒரு வாலிபனோ எந்த ஒரு ஆடவரோ அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இறுதியிலே தனிமையில் ஆடவர் வரக்கூடிய இடத்திலேயும் அவள் பக்கத்தால் செல்கின்றாள். என்றாலும் கூட அவளுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. ஒரே நோக்கம், என்னுடைய சகோதர சகோதரிகள் சாப்பிடணும், ஒரு கவலம் உணவு கிடைக்க வேண்டும். ஆனாலும் இறுதியில மனம் உடைந்தவளாக திரும்பி வருகின்றாள் வீட்டுக்கு. தந்தை அங்கே பாதையிலேயே காலை நீட்டி அமர்ந்திருக்கின்றார். மகளை கண்டு ஆச்சரியப்பட்டாள். மகளே, இரவு தக்கும் வரைக்கும் எங்கே போய் வருகின்றாய்? கண்களில் கண்ணீருடன் சொல்கிறாள், நான் என்னுடைய இந்த தம்பி தங்கைக்கு சாப்பிடுவதற்கு என்னுடைய உடம்பை வித்தாவது ஏதேனும் பெற்றுக்கொண்டு வரலாம் என்று சென்றேன். என்றாலும் எந்த ஒரு ஆடவனும் என்னை ஏறெடுத்தும் பார்க்கல. அந்த வாப்பா சொன்ன வார்த்தை எப்படி பார்க்க முடியும்? நான் என்னுடைய வாழ்க்கையில ஹராமான பார்வை பார்த்ததே கிடையாது. சகோதரர்களே, இந்த பக்கர் அவர்களை மறதியில் ஆழ்த்தல்ல. ஆனா இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பக்கரும் வறுமையும் முன்சியா, மறதியில் ஆழ்த்தக்கூடிய வறுமை. அதனால் தொழுகைக்கு மறுநாடி கொடுக்கப்பட்டு விட்டது, திலாவத்துக்கு மறுநாடி கொடுக்கப்பட்டு விட்டது. மக்களோட நல்ல பண்போட அகலாக்களோட பழகுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடையாது. நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு தான் மக்களோட பழகிறோமே தவிர ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள் எங்களை விட்டு வெகு தூரம் பறந்து விட்டது. இன்று அனைவரும் குரல் கொடுப்பது எதற்காக? மற்றவருடைய மானத்தை வாங்கியாவது நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது கேட்கிறார்கள், ஹஜரத் ரசூலுல்லாஹ், இப்படி ரப்புடைய கட்டளைக்கு மாறு செய்து செய்து நீங்கள் எதிர்பார்க்கிறது அவ் மரலன் முஃசிதா, உங்களை குழப்பத்தில் ஃபசாதில் போடக்கூடிய நோயா எதிர்பார்க்கிறீர்கள்? இறுதியில சம்பாதித்தால் அனுபவிக்க முடியல, நோய் வந்துட்டது, முந்தி போல பிரயாணம் செய்ய முடியல, நீயத்து உள்ளத்துல பொங்கி வருது. என்றாலும் கூட அந்த நல்ல காரியங்கள்ல செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிடுகின்றான். இப்படியான ஒரு நோயையா எதிர்பார்க்கின்றீர்கள்? நோய் வருவதற்கு முன்னால ரப்புக்காக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அதன் பின்னால் முழு துனியாவும் உங்களிடத்தில் இருந்தாலும் கூட அல்லாஹ் அதன் மூலமாக எந்த பிரயோஜனத்தையும் செய்வதற்கு இடம் கொடுக்க மாட்டான். அப்படியான ஒன்றையா இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டு நீங்கள் சம்பாதித்து இறுதியில நோயை எதிர்பார்க்க போகின்றீர்கள். அவ் ஹரிமன் முஃபன்னதா, அவ் ஹரமன் முஃபன்னதா, அல்லது பலஹீனத்தை உண்டாக்கக்கூடிய வயோதிபத்தையா எதிர்பார்க்கிறீங்க? வயோதிபம் கட்டியவர்கள் சிந்திப்போம், இதுவரைக்கும் நான் என்ன சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன், இதுவரைக்கும் என்னுடைய ஐங்கால தொழுகின் நிலைமை என்ன, என்ற ரப்போட சந்திப்பதற்கு உண்டான தொடர்பு அது, என்ற ரப்புடைய பாதத்துக்கு முன்னால விழும் சந்தர்ப்பம் அது, என்ற ரப்பு என்னோட பேசக்கூடியது, மூமினுடைய மெஹராஜ் அது, அதற்கு நான் எந்த அளவுக்கு முதலுரிமை கொடுத்திருக்கின்றேன், அந்த ஐந்து நேரத்துல நான் எங்கெங்கெல்லாம் கோட்ட விட்டிருக்கின்றேன், எந்த இடத்துல அதுல விழுந்திருக்குது. கனிவான சகோதரர்களே, வந்தாலும் கூட எனக்கும் ரப்புக்கும் உள்ளத்தின் தொடர்பென்ன நாங்கள் சிந்தித்தோமா? இப்பொழுது நின்று தொழ முடியல, உட்கார்ந்து தொழக்கூடிய நிலைமை உண்டாகிவிட்டது, சஜிதாவுக்கு போக முடியல, ருக்குக்கு போக முடியல, நீ துனியாவுக்கு செலவழித்து செலவழித்து இறுதியில அவ் ஹரமன் முஃபன்னதா, இந்த பலஹீனத்தில் ஆழ்த்தக்கூடிய வயோதிபத்தையா எதிர்பார்க்கின்றாய்? அடுத்தது கேட்கிறார்கள், அவ் மௌத்தன் முஜிஹிசா, திடீர் மரணத்தை எதிர்பார்க்கின்றாயா? சில நல்லோருக்கும் திடீர் மரணம் வருவதுண்டு, அதனை நான் இங்கே சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்கடித்து துனியாவை மட்டும் தான் உனக்கு தெரியும், ஆகிராவுல நீ மறதியாளன், அதனை பற்றிய சிந்தனையே உனக்கு கிடையாது என்று இருக்கக்கூடிய நிலைமையில திடீர் மௌத்து வந்தால் அது மூமினுக்கு கிடைக்கும் பரிசாக இருக்குமா? அது நிச்சயமாக உன்னை பயங்கரமான நஷ்டத்துல போட்டுவிடும். அந்த நஷ்டத்தின் கட்டங்கள் ஒன்று இரண்டு அல்ல, மௌத்து சந்தித்த நேரத்தில இருந்து கபர் அறை தொடங்கியதுல இருந்து அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் எத்தனாயிரம் வருடங்கள், எத்தனாயிரம் யுகங்கள், அதனை என்னத்தான் முடியுமா? சகோதரர்களே, இது போன்ற ஒரு நஷ்டத்தை நாம் எப்படி ஈடு கொடுப்போம்? சிந்திங்க. இன்னும் ரசூலா கேட்கிறாங்க, ஆறாவதாக கேட்கிறாங்க, ஆளாகியே தீர்வீர்கள், மேல சொன்ன எதற்கும் ஆளாக விட்டாலும் கூட இறுதியில் எதிர்பார்க்கிறது தஜ்ஜாலையா? இன்னஹு ஷர்ரு காயிபின் யுன்தலர், எதிர்பார்க்கக்கூடிய மறைவானவற்றின் கெடுதியான விடயங்களில், எதிர்பார்க்கக்கூடிய மறைவானவற்றின் கெடுதியான விடயங்களில் இந்த தஜ்ஜாலின் உடைய கெடுதியை போல எதுவுமே கிடையாது. அது புத்திசாலிகளை எல்லாம் பேதலிக்க செய்துவிடும், அது நல்லோர்களையும் காஃபிர்களாக ஆக்கிவிடும், அது ஈமானை ஒரு நொடி பொண்ணில பறக்க வைத்துவிடும். சகோதரர்களே, இந்த நிலைமையில இருந்து கொண்டு தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறீங்க? இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள் சூரத்துல் கஃப் ஓதி தஜ்ஜாலுடைய வருகையில இருந்து அவனுடைய கெடுபிடியில இருந்து எனக்கு பாதுகாவல் வேண்டும் என்று சிந்தனை கொண்டவர்கள் எங்கள் எத்தனை பேர் விரலிட்டு எண்ணக்கூடியவர்களாவது இருப்போமா என்கிறது சந்தேகம். இப்படியான மறதியில நீ தஜ்ஜாலையா எதிர்பார்க்கிறாய்? ஏழாவதாக கேட்கிறாங்க, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவிஸ்ஸாஅத் கியாமத்து நாளை எதிர்பார்க்கிறாய்? திடீரென்று அனைத்து விடயங்களும் நடந்து சில நேரம் தஜ்ஜால் வந்துடுவான், அதனுடைய விடயங்கள் எல்லாம் நடக்கும், நாம் சந்திக்காமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் கியாமத் வந்திரும் திடீரென்று. அந்த கியாமத்தை எதிர்பார்க்கிறாய்? வஸ்ஸாஅது அதுஹாவ அமர், அந்த கியாமம் முற்றிலும் திடுக்கிட வைக்கக்கூடியது, அது மிகவும் கசப்பானது, பயங்கரமான கியாமத்து நாள். பால் கொடுக்கும் தாய்மார்கள் பிள்ளைகளை மறந்துடுவார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் தாங்க முடியாமல் கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை கிழித்து வெளியிலே எறிந்து விடுவார்கள், அனைவரும் போதை பிடித்தவர்கள் போல ஆகிவிடுவார்கள். உண்மையான போதை அல்ல அந்த கியாமத்தின் நாளின் கடினமும் கசப்பும் தான். சகோதரர்களே, நாங்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பதில் சொல்லுங்க பார்ப்போம். நான் என்னிடத்துல முதலாவது கேட்க விரும்புகிறேன், நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம்? இந்த ஏழில் எதை எதிர்பார்க்கிறோம்? வாலிபர்களே, உங்களுடைய மிதம் மிஞ்சிய எல்லை மீறல்கள், நீங்கள் பெண்களுடைய குலத்தை கெடுப்பது, இரவு முழுக்க ஹராமான காட்சிகளில் இருந்து விபச்சாரிகளோட தொடர்பு கொள்வது, இதனுடைய முடிவில் எதனை எதிர்பார்க்கின்றீர்கள்? ஹசரத் உமைர் பின் ஹபீப், ஆரம்பத்தில் சொன்னேன் உமைர் பின் சாத் அவர் அல்ல, இன்னும் ஒரு சஹாபி உமர் பின் ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய 11 தோழர்களுடன் ரோமுடைய அரசனுக்கு அவர்கள் கைதாகி விடுகின்றார்கள். அரசன் 10 பேரையும் கொண்டு விட்டான். ஹசரத் உமர் பின் ஹபீப் ரொம்ப உயரமானவர், ஆண் அழகன், அழகு நிரம்பியவர். அவரை கொள்வதற்கு ஒன்றிய மனம் நாடல்ல, அவரை அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உள்ளம் விரும்பியது. அடிமையாக இருக்கின்றார். ஒரு நாள் அழைத்து, என்னுடைய மகளை உனக்கு திருமணம் முடித்து தருகின்றேன், ரோமுடைய முழு அரசாட்சியையும் உனக்கு தந்து விடுகின்றேன், இஸ்லாத்தை விட்டுவிடு, என்னுடைய கண் இமைக்கும் பொழுதாவது இஸ்லாத்தை விடமாட்டேன் என்றார். என்றாலும் இவரை ஏதாவது ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக அழகு நிறைந்த ஒரு பெண்ணை தயார் செய்து அறை நிர்வாணமாக ஒரு அறையில் போட்டு வீட்டில் போட்டு அடைத்து விட்டார்கள். அடைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டது. அன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனை. ஆனால் இன்றைக்கு மூடப்பட்ட கதவுகளையும் திறக்கக்கூடிய வாலிபர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். அங்கே பண்டி மாமிசம் வைக்கப்பட்டிருக்கிறது, மது வைக்கப்பட்டிருக்குது, அறுசுவை உண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவையான பழங்களும் இருக்கிறது. அடைக்கப்பட்டு விட்டது 3 நாட்கள். பெண் தன்னுடைய மாயா ஜாலங்கள் அனைத்தையும் காட்டுகின்றாள். அவரை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பசப்பான வார்த்தைகள் அனைத்தையும் பேசுகின்றாள். என்றாலும் பார்வை ஒரு நொடி பொழுதாவது அவளை பார்க்க மறுத்தது. இறுதியில கேட்கிறார், நீ என்ன மனிதன், நீ என்ன மனிதன், எல்லா விதமான ஆயத்தங்களும் இருக்குது, நீ என்ன ஏறெடுத்தும் பார்க்கிறார்களையே. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பண்டி மாமிசமும் ஹலால் தான். ஏன் அந்த அளவுக்கு பசி தாங்க முடியாது, ஒன்றுமே இல்லாவிட்டால் பசியை அடக்கும் அளவுக்கு சாப்பிட முடியும் என்று குர்ஆனுடைய தலீல் இருக்கிறது. கைரபாகின் வலா ஆதின் பலா இஸ்மா அலை. ஆனால் பசிக்கு மேல சாப்பிட்டால் குற்றம் பிடிக்கப்படுவாள். இலக்குலையாவது இல்லாத சந்தர்ப்பமாக இருந்தால் சாப்பிடலாம், தாகம் தாங்க முடியல, அதுக்காக வேண்டி இந்த தாகத்தை அடைக்கிறதுக்கு மது அருந்தினால் தானே ஏறும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணி குடிச்சாலும் முடியாது என்று சொல்லி மது அருந்த போறதில்ல. அப்படியான குறுக்கு புத்தி தானே வேலை செய்யறது. எனவே கரியமான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அதை மருந்த முடியும். என்றாலும் கூட சாப்பாடுகள் பழங்கள் எல்லாமே இருக்கின்றது. அவர்கள் எதற்கும் முதல் உரிமை கொடுக்கவில்லை. அந்த பெண் ஆச்சரியத்தோடு கேட்கின்றார், இல்லை என்ற ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அந்த வெக்கம் என்னை தடுக்குது. சகோதரர்களே, வாலிபர்களே, சிந்திங்க, இன்றைக்கு இந்த வெக்கம் எல்லாம் எங்க போயிட்டது? இதன் மூலமாக எதனை நாம் எதிர்பார்க்கின்றோம்? அந்த 7 விடயங்களில் எதனை அடையறதுக்கு தைரியமா இருக்கின்றோம், தயாரா இருக்கின்றோம்? வாலிபத்தை வீணாக்கி பெண்களுக்கு பின்னால் போய் விபச்சார விருதுகளையும் லொஜ்களையும் இரவு கிளப்புகளையும் தங்கி எதனை நாம் சாதிக்க போகின்றோம்? ஹசரத் உமர் பின் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பெண்மணி சொல்கின்றால், உன்னை போல ஒரு புனிதனை நான் கொல்லுவதற்கு விடமாட்டேன் என்றாள். இறுதியிலே வெளியிலே வந்தால், அரசனே, யாரிடத்துல நீ என்னை அனுப்பினாய்? ஒரு மரக்கட்டை இடத்திலேயா அல்லது ஒரு இரும்பு இடத்திலேயா? அவன் என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லையே. இறுதியிலே அந்த பெண் உதவி செய்கின்றார். இரவோடு இரவாக வந்து ஹசரத் உமைர பின்னால் நின்று அழைத்து பேருந்தலை கடையை பிடிக்கும் பொழுது, கெட்டவர்களும் எங்களோட பேருந்தலுடன் நடந்து கொள்வார்கள். அங்கே தோல் துருத்திலே தண்ணீரையும் கொடுத்து சில உணவுகளையும் அவர் சொல்கின்றார், நான் பின்னால் அனுப்பிக்கிறேன், நீ என்ற தோல் புஜத்தின் மீது அதனை வெய் என்றார்கள். அதன் பின்னால இரவோடு இரவாக நடந்து செல், வெளிச்சம் வரும் பொழுது மறைந்து செல் என்று அவள் புத்திமதியும் கூறி அனுப்புகின்றார். இவர் போகின்றார். கதியமான சகோதரர்களே, கைசர் கிஸ்ராவுடைய கொடிகளை கூட கீழே போட்டார். இது அவருடைய பார்வைக்கு கிடைத்த வலிமை என்கிறதனை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுடைய ஆடைகளை கூட அணிய முடியாத அளவுக்கு சிலர்கள் அதனை ஒரு ஆயுதமாக வைத்து காரணம் சொல்லி வெறுமனே மார்க்கத்தை இல்லாமாக்கிக் கொள்றதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நாம் அல்லாவுடன் எந்த அளவுக்கு தொடர்பை சீராக்கிக் கொள்வோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பூமியில, ஊருல, நகரத்துல, கிராமத்துல பயம் இல்லாமல் நடக்க முடியும். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மனிதக்கா சாரஃபி பிலாதில்லாஹி ஆமினா, மனிதக்கா கான கவியன் வ சாரஃபி பிலாதில்லாஹி ஆமினா. யாரு அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி உண்மையான பயத்தோட தக்வாவோட வாழ்வானோ அவனுக்கு அல்லாஹ் ஒரு கடுமையான வலிமையை கொடுத்து விடுவான். அது அட்டம் பொம்மை கூட சுக்குநூறாக்கி போட்டிடும், செயலிழக்க செஞ்சிடும். மேலும் அல்லாஹ்வுடைய ஊர்கள்ல நாடுகள்ல கிராமங்கள்ல அது எப்படியான நிலைமையா இருந்தாலும் சரி பயம் இல்லாமல் நடப்பார்கள். ஆனால் இன்றைக்கு சில அந்நியவர்கள் இருக்கக்கூடிய இடங்களால ஊர்களால கூட நடந்து போறதுக்கு எங்களுக்கு பயம். சகோதரர்களை இப்படியெல்லாம் மாறு செய்து நாம் எதனைத்தான் எதிர்பார்க்க போகிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வலிமையையும் புத்தியையும் திறந்து அவனுடைய கட்டளைகளுக்கு முதலுரிமை கொடுத்து அவனுக்கு வழிபட்டு வாழும் பாக்கியத்தை தந்தார் புரிவானாக. உலக நாடுகளில் முஸ்லிம்கள் எல்லா புறத்தில இருந்தும் உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காபிர்களுக்கு மத்தியில யா அல்லாஹ் கலிமா சொன்னவர்களை கேவலப்படுத்தி விடாதே. எப்பொழுதும் முஸ்லிம்களுடைய கரம் மேலோங்கி இருப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக. காபிர்களை இழிவுபடுத்துவாயாக. அவர்களுக்கு நீ உன்னுடைய பாதையை விரிவாக்கி, அப்படி இல்லாத பட்சத்தில் முன்னோர்களை எப்படி நீ சோதித்து உன்னுடைய வல்லமையை காட்டினாயோ அதே போன்று இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில அந்த காபிர்களை இழிவடைய செய்து விடுவாயா? யால எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி அருள் புரிவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வா ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹ்.